விவிலிய தேடல் பெரிய விருந்த உவமை பகுதி 7.
எனது அருமை அன்புள்ளங்களே, தென்னாப்பிரிக்கா இனவெறியில் இறுகி போயிருந்த ஆண்டுகளில் ஒரு நாள் ஜோஹானஸ்பர்கிலிருந்து விமானம் ஒன்று கிளம்ப தயாராக இருந்தது. விமானம் கிளம்புவதற்கு முன் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் விமான பணிப்பெண்ணை உரத்த குரலில் அழைத்தார். பதறிப்போய் அங்கு சென்ற பணிப்பெண்ணிடம்,
நான் எப்படி இங்கு அமர முடியும்
என்று அந்த பெண் கத்தினார். பணிப்பெண் காரணம் கேட்டபோது அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு கருப்பின மனிதரை சுட்டிக்காட்டி,
அருவறுக்கத்தக்க இந்த ஜென்மத்தின் அருகில் நான் எப்படி அமர முடியும்
என்று அந்த பெண் தன் வெறுப்பை உமிழ்ந்தார். பணிப்பெண்ணோ அவரிடம்,
அம்மையாரே, இன்று விமானம் முற்றிலும் நிறைந்துள்ளது. காலியிடம் ஏதும் இல்லை. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கொள்ளுங்கள். விமானம் கிளம்பியதும் நான் கேப்டனிடம் பேசி மாற்று ஏற்பாடு செய்கின்றேன்
என்று சொல்லிவிட்டு சென்றார். வெள்ளை இனத்தைச் சார்ந்த அந்த பெண் அனைவருக்கும் கேட்குமாறு கருப்பின மக்களை குறித்து இழிவாக பேசியபடி அமர்ந்திருந்தார். அருகில் கருப்பின மனிதரோ எவ்வித சலனமும் இன்றி அமர்ந்திருந்தார். விமானம் கிளம்பி அரை மணி நேரம் சென்றது. வெள்ளையின பெண்ணின் கோபமும் கூடியது. சூழ இருந்த அனைவரிடமும் புகார்களை கொட்டி தீர்த்தார். அந்நேரம் அந்த பணிப்பெண் அவரிடம் வந்தார்.
அம்மையாரே, நான் சொன்னது போல் இன்று விமானத்தில் அதிக கூட்டம். எக்கானமி வகுப்பிலும் பிசினஸ் வகுப்பிலும் ஓர் இடமும் காலியில்லை. முதல் வகுப்பில் மட்டும் ஒரே ஓர் இடம் உள்ளது
என்று சொன்னதும் சிறிது நிறுத்தினார். இதை கேட்டதும் அந்த வெள்ளையின பெண்மணியின் முகம் மலர்ந்தது. சுற்றியிருந்தவர்களை பெருமையோடு பார்வையிட்டார். அப்போது விமான பணிப்பெண் தொடர்ந்து பேசினார்.
இவ்வளவு அருவறுக்கத்தக்க ஒரு மனித பிறவிக்கு பக்கத்தில் மற்றொருவர் அமர்ந்திருப்பது நல்லதல்ல என்று கேப்டன் முடிவெடுத்துள்ளார். எனவே
என்று பணிப்பெண் கூறியதும் வெள்ளையின பெண் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்தார். பணிப்பெண்ணோ அந்த கருப்பின மனிதரை நோக்கி,
எனவே சார், நீங்கள் தயவுசெய்து என்னுடன் வாருங்கள். நாம் முதல் வகுப்பிற்கு செல்வோம்
என்று கூறியபடி அவரை அழைத்துச் சென்றார். இதைக் கண்டு விமானத்திலிருந்த அனைவரும் பலமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அன்பு இதயங்களே, தங்களை பற்றி தாங்களே மிக உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு கற்பனை உலகில் மிதந்து வரும் சிலரை உண்மை நிலைக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களை மீண்டும் கட்டாந்தரையில் இறக்குவதற்கு அதிர்ச்சி வைத்தியங்கள் தேவைப்படுகின்றன. இந்த அதிர்ச்சி வைத்தியம்தான் அந்த வெள்ளையின பெண்மணிக்கு அன்று கிடைத்தது. இத்தகைய அதிர்ச்சி வைத்தியத்தை பரிசெயர் தலைவர் வீட்டில் கூடியிருந்த பரிசெயர்களுக்கு பெரிய விருந்து உவமை வழியாக இயேசு கொடுத்தார். யூதர்களாக, அதிலும் குறிப்பாக பரிசேயர்களாக தாங்கள் பிறந்துவிட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக இறையாட்சி விருந்தில் தங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் என்ற இருமாப்பில் பேசிய ஒரு பரிசேயருக்கு உண்மையை உரைக்கும்படி சொல்ல பெரிய விருந்து உவமையை இயேசு கூறினார். மனிதராக வாழ அழைக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர் அந்த அழைப்பை ஏற்க மறுத்தாலோ அல்லது அந்த அழைப்பை தவறாக பயன்படுத்தினாலோ அவர்களுக்கு நிகழ்வதை அல்லது நிகழாமல் போவதை கூறும் ஓர் அழகிய உவமை பெரிய விருந்து உவமை. அன்பு இதயங்களே, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் என்று இயேசு இந்த உவமையை துவக்கினார். இந்த வரியில் பெரிய விருந்து, பலருக்கு அழைப்பு என்ற இரு எண்ணங்கள் நம் கவனத்தை முதலில் ஈர்க்கின்றன. இஸ்ரேல் மக்கள் மத்தியில் பெரிய விருந்து என்பது ஒருவேளை தரப்படும் விருந்து அல்ல அன்பர்களே, அது ஒரு சில நாட்கள் நீடிக்கும் விருந்து. அவ்வகை விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்த ஒருவர் பலரையும் அழைத்திருந்தார் என்பதை ஊர் மக்கள் அனைவரையும் அழைத்திருந்தார் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். இன்றும் அன்பர்களே, இத்தகைய விருந்துகள் பல கலாச்சாரங்களில் நிகழ்ந்த வண்ணம்தானே உள்ளன. அன்பு நெஞ்சங்களே, ஊரில் முக்கியமானவர் ஒருவர் விருந்தளிக்கின்றார். அந்த விருந்துக்கு தாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணரும் பலரும் அந்த விருந்து நாளை தங்கள் நினைவில் ஆழமாக பதித்துக் கொள்வர். இக்காலத்தில் நாம் கைபேசியிலோ நாள் குறிப்பேட்டிலோ குறித்துக் கொள்வதைப் போல அந்த நாள் வந்ததும் மறு அழைப்புக்கு காத்திராமல் அவர்கள் விருந்தில் கலந்து கொள்ளச் செல்வர். இந்த உவமையிலோ இரண்டாவது அழைப்பும் சென்றது என்று இயேசு குறிப்பிட்டுள்ளார். எனவே முக்கியமான தவிர்க்க முடியாத இறுதி நேர காரணங்கள் அல்லாமல் இந்த வாய்ப்பை மக்கள் தவறவிட மாட்டார்கள். எதிர்பாராத ஒரு விபத்தோ ஆபத்தோ நிகழ்ந்தால் இந்த விருந்தில் கலந்து கொள்ள முடியாமல் போகலாம். மற்றபடி அழைக்கப்பட்டவர்கள் விருந்தில் கலந்து கொள்வது உறுதி. ஆனால் அன்புள்ளங்களே, இயேசு கூறும் உவமையில் அழைக்கப்பட்டவர்கள் விருந்தை தவறவிடுகின்றனர், தவறும் செய்கின்றனர் என்பதை காண்கின்றோம். அவர்கள் இவ்விதம் நடந்து கொள்வது வினோதமாக வேடிக்கையாக உள்ளது. மற்றொரு கோணத்தில் சிந்தித்தால் இது விபரீதமாகவும் தெரிகின்றது. அழைக்கப்பட்டவர்கள் நடந்து கொண்ட விதத்தை இயேசு இவ்விதம் விவரிக்கின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 14. விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்குப்போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கின்றேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கின்றேன், அவற்றை ஓட்டி பார்க்கப் போகின்றேன், என்னை மன்னிக்க வேண்டுகின்றேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணம் ஆயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர்.
அன்புள்ளங்களே, அழைக்கப்பட்டவர்கள் சொன்ன காரணங்களை இயேசு சாக்குப்போக்கு என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். சாக்குப்போக்கு என்ற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் தேடினால் வலுவற்ற காரணம், பொய்க்காரணம், தட்டிக்கழிப்பு, நொண்டிச்சாக்கு என்று பல அர்த்தங்களை நாம் காணலாம். உவமையில் கூறப்பட்டுள்ள சாக்குப்போக்குகளை அலசும்போது அவற்றில் தொனிக்கும் அலட்சியம் நம்மை அதிர்ச்சியடையச் செய்கின்றது. முதல் இரு சாக்குப்போக்குகள் வயலையும் ஏர் மாடுகளையும் காரணம் காட்டுகின்றன. அன்பு இதயங்களே, ஒருவர் வயலையோ ஏர் மாடுகளையோ வாங்குவதாக இருந்தால் முன்னரே அவற்றை நன்கு ஆய்வு செய்து வாங்குவதுதான் வழக்கம். அவற்றை வாங்கிய பின்னர் ஆய்வு செய்வது அபூர்வம் அல்லது அபத்தம். இன்றைய காலகட்டத்துடன் இணைத்து சிந்தித்தால், நான் ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கின்றேன், அதை ஓட்டி பார்க்கப் போகின்றேன் என்று யாராவது சொன்னால் அது நமக்கு ஆச்சரியம் தரும். பொதுவாக டிராக்டரை ஓட்டி பார்த்த பின்னர்தான் வாங்குவோம், அதுதானே நடைமுறை. அப்படியே வயலையோ ஏர்மாட்டையோ அவசரமாக வாங்கியிருந்தாலும் அவற்றை ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தை விருந்துக்கு பிறகு அடுத்த நாளோ அதற்கு அடுத்த நாளோ செய்யலாமே. வயலோ ஏர்மாடுகளோ எங்கும் ஓடிப்போகப் போவதில்லையே. எனவே முதல் இருவர் சொல்லும் சாக்குப்போக்குகள் மிகவும் வலுவற்றவையாக தெரிகின்றன. மூன்றாவது ஆள் சொல்லும் காரணமும் வலுவற்றதாக தெரிகின்றது. பொதுவாக அன்புள்ளங்களே, திருமணம் முடித்தவர்கள் பெண்ணையும் அழைத்து கொண்டு பல்வேறு இல்லங்களில் விருந்துக்குச் செல்வதே அவர்களது முதல் கடமையாக இருக்கும். அதுவும் ஊரில் ஒரு பெரும் விருந்து நடைபெறுகிறது என்றால் அந்த விருந்துக்கு மனைவியை அழைத்துச் சென்றால் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வது எளிதாகிவிடும். எனவே திருமணத்தை காரணம் காட்டி ஒருவர் விருந்தை தட்டி கழிப்பது மீண்டும் வலுவற்ற காரணமாக தெரிகின்றது. மற்றொரு கோணத்தில் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் காட்டிய இந்த அலட்சியமும் பகைமை உணர்வும் விபரீதமாக மாறின என்பதை மத்தேயு நற்செய்தி 22 பிரிவில் அரசன் தரும் விருந்தாக சித்தரித்திருக்கும் அந்த உவமையில் நாம் காண்கின்றோம். அன்பு இதயங்களே, விருந்துக்கு வந்த அழைப்பை தட்டி கழிக்க சாக்குப்போக்கு சொன்னவர்களைக் கண்டு சிரிக்கவோ கோபமடையவோ பரிதாபப்படவோ நாம் ஆரம்பித்திருந்தால் கொஞ்சம் நிதானிப்போம். நாம் எத்தனை முறை எத்தனை வழிகளில் அழைப்புகளை ஏற்க மறுத்துள்ளோம் என்பதை ஆய்வு செய்யலாம். அன்பு இதயங்களே, நமக்கு இறைவன் பல வழிகளில் விடுக்கும் அழைப்பை குறித்து சிந்திக்க தவக்காலம் ஓர் அருமையான காலம். இறுதியாக அன்பு நெஞ்சங்களே, மார்ச் 13 வருகிற வியாழனை பற்றி ஒரு சிந்தனை. கடந்த ஆண்டு மார்ச் 13 தேதி மாலை வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகம் பல்லாயிரக்கணக்கான மக்களால் நிறைந்திருந்தது. மாலை 8 அளவில் பசிலிக்காவின் மேல் மாடத்தில் எளிமையான வெள்ளை உடை அணிந்து ஒருவர் தோன்றினார். உலகின் பல நாடுகளில் பெரும்பாலான மக்களுக்கு அறிமுகமே இல்லாத கர்தினால் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் மக்கள் முன் திருத்தந்தை பிரான்சிஸ் என்று அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்.
Qui sibi nomen imposuit Franciscum.
Fratelli e sorelle, buonasera.
திரு அவையின் தலைமை பொறுப்பை ஏற்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை இறைவன் அழைத்தபோது அவர் அந்த அழைப்பை முழுமனதோடு ஏற்றார். கடந்த ஓராண்டளவாய் நம் ஒவ்வொருவருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பல்வேறு அழைப்புகளை விடுத்து வருகின்றார். நாடு, மொழி, இனம், மதம் என்ற பல எல்லைகளையும் தாண்டி உலக மக்களை பெருமளவில் கவர்ந்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வியாழனன்று தன் தலைமை பணியின் முதலாம் ஆண்டை நிறைவு செய்கின்றார். எனது அருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்னும் பல ஆண்டுகள் நல்ல உடல் நலத்தோடு திரு அவையின் தலைவராக பணியாற்றும் சக்தியை இறைவன் அவருக்கு வழங்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.